الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد يقول الله تبارك وتعالى في محكم تنزيله العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்புள்ள தோழர்களே அல்லாஹ்வுடைய தீனை விளங்கி அவ்வழியிலே நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கோடு நாம் எல்லாம் இங்கே குழுமியிருக்கின்றோம். இங்கு நல்ல உள்ளங்கள் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அத்தகைய உள்ளங்களைத்தான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறான். நல்ல உள்ளங்கள் என்ற இந்த தலைப்பை நாம் செவிதாழ்த்தும் போது இதனுடைய மறுபகுதியொன்றும் நமக்கு தெரிய வருகிறது. நல்ல உள்ளம் என்று சொன்னால் அதுக்கு எதிரான கெட்ட உள்ளங்கள், தீய உள்ளங்கள் என்ற ஒன்றும் இருக்கின்றது என்பதை இதிலிருந்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் அந்த கெட்ட உள்ளங்களாக, தீய உள்ளங்களாக, பாவக்கரைகள் படிந்த உள்ளங்களாக நமது உள்ளங்கள் ஆகிவிடக் கூடாது என்பதிலே நாம் எல்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது பற்றி நமக்கு ஒரு அழகான செய்தியை சொன்னார்கள். அலா இன்னஃபில் ஜசதி முலுகத்தன் இதா சலுஹத் சலுஹல் ஜசது குல்லுஹு வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு அலா வஹியல் கல்ப். ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒரு மாமிச துண்டு இருக்கின்றது, ஒரு சதைப்பிண்டம் இருக்கின்றது. அது நல்லதாகிவிட்டால் உடல் முழுவதும் நல்லதாகிவிடும். அது கெட்டுவிட்டால் உடல் முழுவதும் கெட்டுவிடும். அதுதான் இதயம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய உடல் நிறுத்து பார்த்தால் 80 கிலோ, 85 கிலோ, 70 கிலோ, 65 கிலோ இருக்கும். அப்படி இருக்கின்ற அந்த மனிதனுடைய அந்த உடலிலே இருக்கின்ற அந்த இதயத்தை நிறுத்து பார்த்தால் 0.5 கிலோ இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு சிறிய பகுதிதான் இந்த இதயம். அந்த இதயத்தை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அது நல்லதாகிவிட்டால் முழு உடலும் நல்லதாகிவிடும், அது கெட்டுவிட்டால் முழு உடலும் கெட்டுவிடும் என்று சொல்லிவிட்டு அதுதான் இதயம் என்று சொன்னார்கள். அந்த இதயம் நல்லதாகிவிட்டால் இந்த கை நல்லதை செய்யும், இந்த கால் நல்லதின்பால் நடக்கும், இந்த கண் நல்லவைகளை பார்க்கும், இந்த காது நல்லவைகளை கேட்கும், இந்த நாவு நல்லவைகளையே பேசும். இப்படி மனிதனுடைய உடலிலே இருக்கின்ற எல்லா விதமான உறுப்புகளையும் நல்ல முறையில் இயக்குவதோ அல்லது பிழையான வழியில் இயக்குவதோ இந்த இதயத்தை பொறுத்ததுதான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். சகோதரர்களே, எழுத வாசிக்க தெரியாத ஒருவராக இருந்த அந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள் இந்த உலகத்திலே
கலாநிதி பட்டம் வரைக்கும் படித்தவர்களாக கூட சொல்ல முடியாத அளவுக்கு மிகச்சிறந்த செய்திகளை சொல்லியிருக்கின்றார்கள். அவர்கள் சொன்ன இந்த செய்தியை பாருங்கள். அவர்கள் சொன்ன இந்த செய்தியை பாருங்கள். அதாவது இந்த உள்ளத்தை பற்றி சொல்லும் போது எவ்வளவு அழகான ஒரு செய்தியை இங்கே சொல்கிறார்கள் பாருங்கள். அது நல்லதாகிவிட்டால் உடல் முழுவதும் நல்லதாகிவிடும், அது கெட்டுவிட்டால் உடல் முழுவதும் கெட்டுவிடும் என்று சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது அல்லாஹு தஆலா நம்மிடமிருந்து நல்ல உள்ளங்களை எதிர்பார்க்கின்றான். இந்த நல்ல உள்ளங்களை கொண்டு அல்லாஹி எதிர்பார்ப்பவைகள் என்ன என்பதை நாம் இந்த குறுகிய நேரத்திலே தெரிந்து கொள்வோம். சகோதரர்களே, இன்னல்லாஹ தய்யிபுன் ஹுவ யக்பலு தய்யிப, அல்லாஹ் சிறந்தவன், அவன் சிறந்ததையே ஏற்றுக்கொள்கின்றான், அவன் நல்லவன், அவன் நல்லதையே ஏற்றுக்கொள்கிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் நல்லதை ஏற்றுக்கொள்கிறான் என்றால் அந்த நல்லதை நல்லதாக நமக்கு காட்டித்தரக்கூடியது இந்த உள்ளம்தான். இந்த உள்ளம்தான் அதை நமக்கு காட்டித்தரும். அதனால் நாம் செய்கின்ற காரியங்கள் நல்ல காரியங்களாக இருக்கின்றனவா அல்லது தீய காரியங்களாக இருக்கின்றனவா என்பதை தீர்மானிக்கக்கூடியதாக இந்த உள்ளமே இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த உள்ளம் எப்பொழுதும் நல்ல உள்ளமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, நாம் செய்கின்ற செயல்பாடுகள் இருக்கின்றனவே, இந்த செயல்பாடுகள் ஒவ்வொன்றோடும் இந்த இதயம் தொடர்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் ஒவ்வொன்றோடும் இந்த இதயம் தொடர்புடையதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த காரியத்தை அல்லாஹ் நல்லதாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமாயிருந்தால் அந்த ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ்வுக்காகவே நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மனிதன் செய்கின்ற செயல்களையல்ல அல்லாஹு தஆலா கணிப்பது, அவனுடைய உள்ளத்தை தான் கவனிக்கின்றான். இன்னல்லாஹ லா யன்ஸுரு இலா சுவரிக்கும் வா அம்வாலிக்கும் வலாக்கு என்று இலா குலூபிக்கும் வாகமாளிக்கும். அல்லாஹ் ஒருபோதும் உங்களது அதாவது உங்களது தோற்றங்களையோ உங்களது பொருள்களையோ அல்லாஹு தஆலா ஒருபோதும் கணிக்க மாட்டான், கவனத்தில் எடுக்க மாட்டான். அவன் கணிப்பதெல்லாம் உங்களது உள்ளங்களையும் உங்களது செயல்களையும் தான் என அல்லாஹு தஆலா இங்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹு தஆலா நமது தோற்றம் என்ன, அவனுடைய உருவம் எப்படி, அவனுடைய பொருள்கள் எப்படி, இதையெல்லாம் அல்லாஹு தஆலா பார்ப்பதில்லை. இன்று நாம் பார்க்கின்றோம், மார்க்கத்துக்கு வரைவிலக்கணம் சொல்லுகின்றவர்கள் எல்லாம் மார்க்கத்தை பின்பற்றுகின்றவர்களுடைய தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அவனுடைய உடலமைப்பு, அவனுடைய முகம், அவனுடைய தாடி, அவனுடைய தலைப்பாகை, அவனுடைய ஜுப்பா, இப்படியான இந்த உருவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அல்லாஹு தஆலா உருவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அதே மாதிரியாக ஒரு மனிதனிடத்தில் இருக்கின்ற பொருளாதாரம், சமுதாயத்தில் அவனுக்கு இருக்கின்ற செல்வாக்கு, இவைகளையெல்லாம் கணித்துத்தான் ஒரு மனிதனை சிறந்தவன் உயர்ந்தவன் என்று கணிப்பார்கள். அல்லாஹு தஆலா இதனையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களது பொருள்களையும் அல்லாஹ் கணிப்பதில்லை, உங்களது உருவங்களையும் அல்லாஹ் கணிப்பதில்லை. அல்லாஹ் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் வலாக்கி எல்லுரு இலா குலூபிக்கும் வாழமாளிக்கும், உங்களது உள்ளங்களையும் நீங்கள் செய்கின்ற செயல்களையும் தான் அல்லாஹு தஆலா உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த செய்தி நமக்கு உணர்த்துகின்ற பாடம் என்னவென்றால், நமது உள்ளங்கள் நாம் செய்கின்ற செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் அல்லாஹ்வுக்காக செய்கின்றோமா அல்லது வேறு நோக்கங்களுக்காக செய்கின்றோமா என்பதை இதனூடாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள் அல்லாவை தொழுகின்ற மக்களாக இருந்தார்கள். அதே காலத்திலே முனாபிக்குகளும் தொழுகையாளிகளாகத்தான் இருந்தார்கள். அந்த முனாபிக்குகள் மஸ்ஜித் நபவிக்கு வருவார்கள், நபிகளாருக்கு பின்னால் தொழுவார்கள், நபிகளாருடைய ஜமாத்தோடு தொழுவார்கள், அதான் சத்தம் கேட்டு பள்ளி வாசலுக்கு வருவார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அந்த சஹாபாக்களுடைய தொழுகையை கண்ணியமாக ஏற்றுக்கொண்டான், சிறப்பாக ஏற்றுக்கொண்டான். ஆனால் முனாபிக்களுடைய தொழுகையை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் போது வைதா காமு இல சலாத்தி காமு குசாலா யுராஊனன்னாச வலாயதுக்குரூனல்லாஹ இல்லா கலீலா, அவர்கள் தொழுகைக்காக நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். அந்த தொழுகையிலே அல்லாவை கொஞ்சமாகத்தான் நினைப்பார்கள், அல்லாஹ் அல்லாதவைகளைத்தான் அதிகமாக நினைப்பார்கள். அது மாத்திரமல்ல, யுராஊனன்னாஸ், தாமும் தொழுகையாளிகள் என பிறருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் தொழுவார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா இங்கே சொல்கின்றான். இதோ பாருங்கள், அல்லாஹு தஆலா அன்று நபிகளாருக்கு பின்னால் தொழுத அந்த சமுதாயத்தை இரண்டாக பிரித்து காட்டுகின்றான். ஒரு கூட்டம் உள்ளம் பரிசுத்தமாக இருந்த கூட்டம், ஒரு கூட்டம் உள்ளம் நல்ல நிலைமையில் இருந்த கூட்டம். அந்த நல்ல உள்ளங்களை கொண்ட அந்த கூட்டம் அல்லாஹ்வை தொழும்போது உள்ளச்சத்தோடு தொழுதார்கள். கது அஃலஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், மூமிங்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த மூமிங்களின் அடையாளம் என்ன? தங்களது தொழுகையிலே அவர்கள் உள்ளச்சமுடைய தொழுகையாக அவர்கள் தொழுவார்கள். வல்லதீனஹும் அனில் லஃவி முஅரிதூன், அந்த தொழுகையை அவர்கள் தொழுகின்ற நேரத்திலே அவர்கள் வீண் பராக்குகள் அனைத்தையும் புறக்கணித்து அந்த நிலைமையில் தான் அந்த தொழுகையை தொழுதார்கள். அந்த தொழுகையிலே அவர்கள் அல்லாவைத்தான் நினைப்பார்கள், அல்லாஹ் அல்லாதவைகளை நினைக்க மாட்டார்கள். அத்தகைய உள்ளச்சமுடைய தொழுகையாகத்தான் அவர்கள் தொழுதார்கள். ஆனால் அதே மாதிரியான தொழுகையை தொழுத மற்றொரு கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், வைதா காமு இல சலாத்தி காமு குசாலா, தொழுகைக்காக நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். வலா எதுக்குறூன் அல்லாஹ் இல்லா கலீலா, அல்லாவை கொஞ்சமாகத்தான் நினைப்பார்கள். யுராஊனன்னாச, மனிதர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக தான் தொழுவார்கள் என்ன. அல்லாஹு தஆலா ஒரே மாதிரியான செயல்பாடை இரண்டாக பிரித்து காட்டுகின்றான். ஒன்று நல்ல உள்ளங்களோடு தொழுகின்ற தொழுகையாளிகள், அடுத்த தொழுகையாளிகள் கெட்ட உள்ளங்களோடு தொழுகின்ற தொழுகையாளிகள் என இரண்டு கூட்டத்தை அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்கின்றான். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எப்படி மறைவானவனாக இருக்கின்றானோ அதே போல நமது உள்ளங்களுடைய செயல்பாடுகளையும் மறைவாகத்தான் வைத்திருக்கின்றான். இந்த உள்ளம் எப்படிப்பட்டது என்பதை தீர்மானிக்கின்ற அந்த சக்தியை அல்லாஹ் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கொடுத்திருக்கின்றான். இஸ்தஃப்தி நஃப்ஸக் வலவு அஃப்து வலவு, அதாவது நீ உன்னுடைய உள்ளத்தை நீயே கேள்வி கேட்டுப்பார், உனது மனச்சாட்சியத்திலே நீயே கேள்வி கேட்டுப்பார். மக்கள் உன்னை நல்லவர்கள் என்று தீர்ப்பளிக்கலாம், உனக்கு நல்ல தீர்ப்புகள் தரலாம். ஆனால் அந்த தீர்ப்பு தீர்ப்பல்ல, உண்மையான தீர்ப்பு என்ன தெரியுமா? நீ உனது செயல்பாடுகள் எந்த நிலையில் இருக்கின்றன, யாருக்காக செயல்படுகின்றாய், உனது உள்ளத்தை எவ்வாறு வைத்திருக்கின்றாய், உனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் இருக்கின்ற உறவு எப்படி இருக்கின்றது என்பவைகளை எல்லாம் முடிவெடுக்கின்ற எல்லா விதமான உரிமை உன்னுடைய கையில் இருக்கின்றது. உன்னை பார்த்து பிறர் உன்னை புகழலாம், ஆனால் அவர்கள் புகழ்வதற்கு நேர் மாற்றமாக நீ இருக்கலாம். உன்னை நல்லவன் என்று பிறர் புகழலாம், ஆனால் நீ அந்த நல்லவன் என்பதற்கு நேர் மாற்றமாக நீ தீயவனாக இருக்கலாம். உனது உள்ளத்தை அவர்கள் நல்ல உள்ளம் என்று அவர்கள் கருதலாம், ஆனால் உனது உள்ளம் எந்த அளவு கெட்ட உள்ளம் என்பது உனக்குத்தான் தெரியும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், மக்கள் உன்னை பற்றி என்ன தீர்ப்பு சொன்னாலும் அது தீர்ப்பே அல்ல. உண்மையான தீர்ப்பு எது தெரியுமா? உனது மனச்சாட்சி உனக்கு சொல்ல வேண்டும், உனது மனச்சாட்சி உனக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும். நீ நல்லவனா கெட்டவனா, நீ செய்கின்ற செயல்கள் நல்ல செயல்களா கெட்ட செயல்களா, உனது செயல்களை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றானா இல்லையா, உனது செயல்களுக்கு அல்லாஹ் நட்கூலி தருகின்றானா இல்லையா என்பவைகளை எல்லாம் தீர்மானிக்கின்ற ஒரு பொறுப்பு உன்னிடத்தில் தான் இருக்கின்றது என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, சஹாபாக்களை பார்த்து இப்படி ஒரு செய்தி சொல்கின்றார்கள், அத்தக்வா ஹாஹுனா அத்தக்வா ஹாஹுனா அத்தக்வா ஹாஹுனா என மூன்று தடவைகள் தங்களது நெஞ்சின்பால் அவர்கள் அடைய அவர்கள் சைக்கினை காட்டி சொன்னார்கள். தக்குவா என்பது இங்கேதான் இருக்கின்றது, தக்குவா என்பது இங்கேதான் இருக்கின்றது, தக்குவா என்பது இங்கேதான் இருக்கிறது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இறையச்சம், அல்லாவை அஞ்சி நடக்கின்ற அந்த தன்மை, அல்லாவுக்கென்றே நமது செயல்பாடுகளை செய்கின்ற அந்த தன்மை இருக்கின்றதே, அது நாவில் இல்லை, கையில் இல்லை, கண்ணில் இல்லை, அவனுடைய உடலில் வேறு எந்த இடத்திலும் இல்லை, இங்கேதான் இருக்கின்றது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். நீ நாவால எவ்வளவுதான் மணிக்கணக்காக பேசினாலும் அந்த பேச்சு ஒரு நாளும் பயனளிக்க மாட்டாது. உனது உள்ளம், உனது மனச்சாட்சி சொல்ல வேண்டும், நீ நல்லவனா கெட்டவனா, உனது உள்ளம் நல்ல நிலையில் இருக்கின்றதா கெட்ட நிலையில் இருக்கின்றதா என்பதை உனது மனச்சாட்சி சொல்ல வேண்டும் என்பதைத்தான் இங்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றார்கள். சகோதரர்களே, அதாவது இன்று நமக்கெல்லாம் தெரியும், அதாவது தொழுகையாளிகள் இருக்கின்றார்கள், நோன்பாளிகள் இருக்கின்றார்கள், அதே போல மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கின்றவர்கள் இருக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி சஹீதாகின்றவர்கள் இருக்கின்றார்கள். இப்படியான இந்த நற்காரியங்களில் ஈடுபடக்கூடிய இத்தகைய மக்கள் எல்லோரையும் அல்லாஹு தஆலா மறுமை நாளையிலே எழுப்புவான். அப்படி எழுப்பி அவன் விசாரணையை தொடங்குவதற்கு முன்னதாக மூன்று சாராரை அழைப்பான். அவர்களில் ஒரு சாரார் மார்க்கத்தை கற்று பிறருக்கு அதனை பிரச்சாரம் செய்தவர்கள். அவர்களை அழைத்து அல்லாஹ் அவர்களை பார்த்து ஒவ்வொருவராக கேட்பான், நீர் என்ன செய்தாய்? அவன் சொல்லுவான், அல்லாவே உனது மார்க்கத்தை கற்றேன், அதை நான் பிறருக்கு பிரச்சாரம் செய்தேன், அதை எனது பணியாக கருதி நான் அதை செயல்படுத்தினேன் என அவன் சொல்லுவான். அல்லாஹு தாலா அவனை பார்த்து சொல்லுவான், நீ மார்க்கத்தை கற்றது உண்மைதான், ஆனால் எனக்காகவல்ல, அதை பிரச்சாரம் செய்தது உண்மைதான், அது எனக்காகவல்ல, உன்னை பிறர் மெச்ச வேண்டும், பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்தாய், அவை அனைத்தையும் அந்த மக்களிடமிருந்து நீ பெற்றுக்கொண்டாய், இங்கு உனக்கு தருவதற்கு எதுவுமே கிடையாது என்று மலாய்க்காமார்களை நோக்கி, ஜபானியாக்களை நோக்கி, இவர்களை தூக்கி நரகத்தில் போடுங்கள் என அத்தகைய கூட்டத்தாரை அல்லாஹ் நரகத்திலே போட்டு விடுகின்றான். இரண்டாவது கூட்டம், அவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய பாதையிலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மலை போன்ற செல்வங்களை எல்லாம் செலவு செய்த தர்மம் கொடுத்தவர்கள். அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்ற, ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்ற கேள்வி, நீ என்ன செய்தாய்? அவன் சொல்லுவான், அல்லாவே நான் நிறைய பொருள்களை சம்பாதித்தேன், உன்னுடைய பாதையிலே சாராளமாக நான் செலவு செய்தேன், உன்னுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக எனது பொருள்களை எல்லாம் நான் செலவு செய்தேன் என்று சொல்லுவான். அல்லாஹு தாலா அவர்களை பார்த்தும் என்ன சொல்லுவான்? அவர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அல்லாஹ் என்ன சொல்லுவான்? நீ சொல்லுவது உண்மைதான், ஆனால் செலவு செய்ததும் உண்மைதான், ஆனால் என்னுடைய திருப்தியை எதிர்பார்த்து அந்த காரியம் எதரையும் நீ செய்யவில்லை, மக்கள் உன்னை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும், தர்மகர்த்தா என்று சொல்ல வேண்டும், கொடைவள்ளல் என்று சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் இவைகளை செய்தாய், அந்த மக்களிடமிருந்து எவைகளையெல்லாம் நீ எதிர்பார்த்தாயோ அவைகளையெல்லாம் அவர்களும் உங்களுக்கு தந்துவிட்டார்கள், அதனால உங்களில் எவருக்கும் சுவர்க்கம் இல்லை, அந்த ஜபானியாக்களை நோக்கி இவர்களையும் தூக்கி நரகத்திலே எரிந்து விடுங்கள் என அல்லாஹு தஆலா சொல்லுவான். இந்த இரண்டு சாராறு போக மூன்றாவது சாராறு தான் ஆச்சரியமான கூட்டம். அவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்து மரணித்த சஹீதுகள். அப்படியான ஒவ்வொருவரையும் பார்த்தல்லா என்ன கேப்பா, நீ என்ன செய்தாய்? அல்லாவே உனது மார்க்கத்தை இந்த பூமியிலே நிலைநாட்டுவதற்காக எனது உயிரை அர்ப்பணித்து போராடினேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வான். அப்படியான, அதாவது தர்மம் கொடுத்தவன் என்றாலும் கொடுத்து கொடுத்து நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான், அதே போல மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தவன் என்றாலும் அதை செய்து கொண்டே நீண்ட காலம் வாழ்ந்து கொண்டிருந்தான், ஆனால் உயிரை அர்ப்பணம் செய்தவன் ஒரே முறையிலே அவனுடைய உயிர் பிரிந்து விட்டது, அதற்கு பின்னால் அவனுக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கையே இல்லை. அப்படியானவனையும் கூட அல்லாஹு தஆலா அழைத்து நீ என்ன செய்தாய் என்று கேட்டால், அல்லாவே உனது மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக நான் நிறைய தான தர்மங்கள் கொடுத்தேன் என்று அவன் சொல்லுவான். அப்படி சொல்ல அவனை பார்த்து அல்லாஹு தஆலா என்ன சொல்லுவான் தெரியுமா? நீ கொடுத்ததெல்லாம் உண்மைதான், ஆனால் நீ அந்த உன்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்ததெல்லாம் உண்மைதான், ஆனால் எனக்காகவல்ல, உன்னை ஒரு உயிர்த்தியாகியன மக்கள் பாராட்ட வேண்டும் என நீ எதிர்பார்த்தாய். மக்கள் பாராட்டினார்கள், புகழ்ந்தார்கள். எதனை நீ மக்களிடமிருந்து எதிர்பார்த்தாயோ அது உனக்கு அந்த மக்களிடமிருந்து கிடைத்து விட்டது. இங்கு உனக்கு தருவதற்கு எதுவும் இல்லை என அந்த கூட்டத்தாரன் தூக்கி நரகத்தில் எரியப்படுவார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். சகோதரர்களே, இந்த சம்பவம் நமக்கு ஒரு அதிர்ச்சியை தருவது இல்லையா? தர்மம் கொடுத்துவிட்டு நரகம் போகிறான், மார்க்கத்தை பிரச்சாரம் செய்துவிட்டு நரகம் போகிறான், அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரை தியாகம் செய்துவிட்டு நரகம் போகிறான். காரணம் என்ன? இவர்கள் ஒவ்வொருவரிடமிருந்து அல்லாஹ் எதிர்பார்த்தது உள்ளம் தூய்மையாக இருக்கின்றதா என்றுதான் அல்லாஹ் எதிர்பார்த்தான். இந்த உள்ளம் தூய்மையாக இல்லாத காரணத்தினால இவர்கள் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் நரகத்திலே எரியக்கூடியவனாக இருக்கிறான் என்ற இந்த செய்தி நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹு தஆலா ஏழு சாராருக்கு தன்னுடைய நிழலை கொடுப்பான். அந்த ஏழு சாராரில் ஒரு சாரார் யார் தெரியுமா? வலது கையால கொடுக்கின்ற தர்மத்தை இடதுகைக்கு தெரியாமல் கொடுத்தவன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த வலது கைக்கு இடது கையை பற்றிய ஏதாவது ஒன்று தெரியுமா? வலது கை செய்கின்ற ஒரு வேலையை இடது கை உணர்ந்து கொள்ளுமா? இல்லை. இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அவன் கொடுக்கின்ற அந்த தர்மத்தை அவனிடமிருந்து ஒருவன் பெற்றுக் கொள்ளும் போது மூன்றாவது நபருக்கு தெரியாத அளவுக்கு கொடுத்தான். இதுதான் இஹ்லாஸான தர்மம். கொடுக்கின்ற தர்மத்தில் இஹ்லாஸான தர்மம், தூய்மையான தர்மம் இந்த தர்மம் தான். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹ்வுக்கென்று இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அவன் கொடுக்கின்ற தர்மம் எப்படிப்பட்ட தர்மம்? மூன்றாம் நபருக்கு தெரியாமல் இரகசியமாக கொடுக்கின்ற தர்மம். அப்படியான தர்மம் கொடுக்கின்றவனுக்கு மறுமையிலே கிடைக்கின்ற சிறப்பு என்ன? அல்லாஹு தஆலா தன்னுடைய நிழலை கொடுத்து அந்த மஹ்ஷர் மைதானத்திலே அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றான். மஹ்ஷர் மைதானம் எப்படிப்பட்டது என்றால், நமது தலையிலிருந்து ஒரு மைலுக்கு மேலால் சூரியன் நெருக்கமாக கொண்டு வந்து வைக்கப்படும். அப்படியான அந்த காலகட்டத்திலே அந்த வெப்பத்தின் காரணமாக, சூரியனுடைய உஷ்ணத்தின் காரணமாக மனிதன் தாங்க முடியாமல் திணறி திணறி கஷ்டப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருப்பான். அப்படியானவர்களுக்கு, அப்படியான அந்த காலகட்டத்திலே யாருக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய நிழல் கிடைக்கின்றதோ அவர்கள் ஏசி உள்ளுக்கு இருப்பது போல இருப்பார்கள், ஒரு நந்தவனத்திலே இருப்பது போல இருப்பார்கள், ஒரு பூந்தோப்பிலே இருப்பது போல இருப்பார்கள். அவர்களுக்கு அங்கு உஷ்ணம் என்பதே கிடையாது, வியர்வை என்பதே கிடையாது, அந்த சூரியனுடைய அந்த வெப்பத்தின் தாக்கம் என்பதே அவர்களுக்கு கிடையாது. அப்படியான அந்த ஏழு சாராரில் ஒரு சாரார் யார்? இந்த உள்ளம் தூய்மையாக இருக்கின்ற நிலைமையில் தர்மம் கொடுத்தவன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த தர்மத்தை அல்லாஹ்வுக்கென்று கொடுக்கின்ற நேரத்திலே அவன் யாருக்கு அதனை கொடுக்கின்றானோ அவனுடைய சுயமரியாதையை பாதுகாத்து கொடுக்கின்றான். ஏனென்றால் மூன்றாம் நாலாம் நபருக்கு தெரிகின்ற அளவுக்கு ஒருவன் தர்மத்தை கை நீட்டி வாங்குவான் என்று சொன்னால், நாளைக்கு அவன் பாதையிலே செல்லும் போது தலை குனிந்து செல்ல வேண்டியவனாக ஆகிவிடுகின்றான், தன்னுடைய சுயமரியாதையை இழக்கக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான். அதனால் தான் ஒரு மோமினுடைய சுயமரியாதையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மூன்றாம் நபருக்கு தெரியாமல் கொடுக்கின்ற அந்த தர்மம் இருக்கின்றது. உள்ளம் தூய்மையான நிலையில் கொடுக்கப்படுகின்ற தர்மம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே எடுத்து சொல்கின்றார்கள். சகோதரர்களே, நாம் செய்கின்ற நமது செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் அல்லாஹு தஆலா தூய்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமாயிருந்தால் நாம் அல்லாஹ்வுக்கென்று தூய்மையாக நமது ஒவ்வொரு செயல்பாட்டையும் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இங்கு நாம் கவனத்தில் கொள்ளக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்ய வேண்டுமாயிருந்தால் அந்த குடும்பத்துக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும்? அந்த குடும்ப தலைவனை தனிமையாக அழைத்து அவனுக்கு கொடுக்க வேண்டும். அல்லது ஒரு குடும்பம் வறுமையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது, உண்ண உணவில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது, அவனுடைய வீடு தேடி போய் அவனுக்கு நீ உதவி செய்வதற்கின்றது. இது ஒரு தூய்மையான ஒரு செயல்பாடு. நீயாக உன்னுடைய கையால சுமந்து போய் அவனுடைய வீட்டுக்கு அதனை கொண்டு போய் கொடுத்து விட்டு வருவாய் என்று சொன்னால் அந்த குடும்பம் பட்டினிதிக்கக்கூடிய குடும்பமாக இருக்கும். நாலு பேருக்கு முன்னால பகிரங்கமாக அந்த தர்மத்தை கொடுத்து அவர்களுடைய மானத்துக்கு விலை பேசுவதை இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இதனால் இந்த உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டுமாயிருந்தால் நமது செயல்பாடுகள் அந்த அளவுக்கு தூய்மையுடையதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மதீனாவிலே மஸ்ஜிது நபவியிலே அவர்கள் அமர்ந்திருக்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு முன்னால் சஹாபாக்கள் பெருந்திரளாக அமர்ந்திருந்தார்கள். அந்த நேரத்திலே அந்த சபை நடுவாக ஒரு மனிதர் வருகிறார். அந்த மனிதர் நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகின்றார். அந்த மனிதரை பார்த்தால் அவர் ஒரு மதீனாவாசி அல்ல, அந்த ஊரை சார்ந்தவர் அல்ல. ஆனால் அந்த சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? வெளியூரிலிருந்து ஒருவர் வருவாராயிருந்தால் அவருடைய ஆடைகள் அழுக்கடைந்ததாக இருக்கும், தூசி படிந்ததாக இருக்கும், அவருடைய முகமும் அவருடைய தலை முடிகளும் பரட்டையானதாக இருக்கும். இது இந்த அரபு நாட்டிலே பயணம் செய்கின்றவர்களுடைய ஒரு அனுபவம் என்பது நமக்கு தெரியும். அப்படியான காட்சியையும் அந்த மனிதனிடத்தில் காணவில்லை. காரணம் என்ன? தூய வெள்ளை ஆடை அணிந்திருந்தார், தலைமுடி எண்ணெய் பூசி வாரப்பட்ட ஒரு அழகான தோற்றத்திலே அவர் இருந்தார். இப்படியான இந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நெருங்கி வந்து அவருடைய காலுக்கு முன்னால் அவருடைய காலோடு சேர்த்து தன்னுடைய காலை வைத்து நெருங்கி அமர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சில கேள்விகளை கேட்டார். இதை முழு விவரமாக சொல்வதற்கு இந்த நேரம் இடங்கொள்ள மாட்டாது. தலைப்புக்கு பொருத்தமானதை மாத்திரம் நான் இங்கு சொல்ல விரும்புகின்றேன். அதாவது முதலாவது கேள்வி கேட்டார், ஈமானை பற்றி கேட்டார். இரண்டாவது கேள்வி கேட்டார், இஸ்லாத்தை பற்றி கேட்டார். மூன்றாவது கேள்வி கேட்டார், அது என்ன? மல் இஹ்சான். இஹ்சான் என்றால் என்ன? நற்காரியம் செய்வதென்றால் என்ன என்றொரு கேள்வி கேட்டார். இந்த கேள்வியை கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்தஅபுத ரப்பக கஅன்னக தராஹு ஃபைல்லம் தக்குன் தராஹு ஃபைன்னஹு யராக். உமது ரப்பை நீ வணங்குகின்ற போது, உனது ரப்புக்கு நீ இபாதத்து செய்கின்ற போது, நீ உனது கண்களால் அவனை காண்பது போன்ற உணர்வோடு இபாதத்து செய்ய வேண்டும். அதாவது இதோ பாருங்கள், நமக்கு தொழில் தரக்கூடிய ஒருவன் அல்லது நமக்கு ஒரு வேலை தரக்கூடிய ஒருவன் நமக்கு முன்னாலே இருக்கிறான் என்று சொன்னா அந்த வேலையை தூய்மையாக செய்வோம், சுறுசுறுப்பாக செய்வோம், சோம்பல் இல்லாமல் செய்வோம். இது நமக்கு நன்றாக தெரியும். வேலையை தந்துட்டு அவன் எங்கேயோ போயிட்டான் என்று சொன்னா வேலை செய்யறவன் சோம்பலாகி விடுவான். அவன் சும்மா அதாவது பாதி வேலையை செய்துவிட்டு முழு வேலைக்கு கூலி வாங்குவான் என்பது நமக்கு தெரியும். அதனால முகத்துக்கு முன்னால தனக்கு தொழில் தருகின்றவன் இருந்தால், வேலையை தருகின்றவன் இருந்தால், எந்த அளவு தூய்மையாக அவன் அந்த வேலையை செய்வானோ அதற்கு உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்தஅபுத ரப்பக கஅன்னக தராஹு, உமது ரப்பை நீ வணங்குகின்ற போது அவனை நீ கண்ணால் காண்பது போன்ற உணர்வோடு வணங்க வேண்டும். உனது ரப்பு உனக்கு முன்னாலிருந்து உன்னை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான், பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு நீ வணங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை உண்மைப்படுத்தக்கூடிய வாரான ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஃபைல்லம் தக்குன் தராஹு ஃபைன்னஹு யராக், நீ அவனை காணாவிட்டாலும் அவன் உன்னை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறான். அந்த ரப்பு உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். நீதான் அவனை காண சக்தியற்றவனாக இருக்கின்றாய். அவனை இந்த உலகத்திலிருந்து அவனை நேரடியாக உனது வெற்றுக் கண்ணால் பார்ப்பதற்கு சக்தியற்றவனாக நீதான் இருந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அந்த ரப்புல் ஆலமீனுக்கு உன்னை பார்க்கும் சக்தி இருக்கின்றது. நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாட்டையும் அவன் பார்வையிட்டுக் கொண்டுதான் இருக்கின்றான் என்பதனால எந்த ஒரு செயலை செய்வதென்றாலும் உமது ரப்பு உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், தெளிவாக பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு நீ வணங்க வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்லிக் கொடுத்தார்கள். சகோதரர்களே, இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகின்ற பாடம் என்ன தெரியுமா? நாம் செய்கின்ற எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் கூட அந்த செயல்பாட்டை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், அவன் உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றான். ஹபீரும் பசீர், அவன் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கின்றான். அவன் நான் செய்யக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும் உணரக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்பது நம்முடைய அகீதாவாக, நம்முடைய அடிப்படை கொள்கை நம்பிக்கையாக அது இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படியான அந்த ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து கொண்டிருக்கும் போது நாம் செய்கின்ற எந்த ஒரு செயலையாவது இந்த உள்ளம் தூய்மை இல்லாத நிலையில் செய்ய முடியுமா? இந்த உள்ளம் அழுக்கடைந்த நிலையில் செய்ய முடியுமா? ஒருபோதும் முடியாது. இந்த உள்ளம் பரிசுத்தமாக இருக்கின்ற நிலைமையில்தான் அந்த ஒவ்வொரு செயல்பாட்டையும் செய்ய வேண்டும் என்பதை இந்த இஹ்சான் என்ற இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர் கேட்ட கேள்வி என்ன? வமல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன, நற்காரியம் புரிவதென்றால் என்ன என்று கேட்ட கேள்விக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன? உமது ரப்பை நீ காண்பது போன்ற உணர்வோடு நீ வணங்க வேண்டும். அவனை நீ பார்க்கவில்லை என்றாலும் அவன் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற செய்தியைத்தான் இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். சகோதரர்களே, அதனால நாம் தொழுவதென்றாலும் சரி, சதக்காக்கள் கொடுப்பதென்றாலும் செய்தி, ஹஜ்ஜி உம்ரா செய்வதென்றாலும் சரி, வேறு வேறு திருமறை குர்ஆனை ஓதுவதென்றாலும் சரி, இதல்லாத இதர நன்மைகள் எதை செய்வதாயினும் சரி, நாம் இவைகளை செய்யும் போது அல்லாஹ் என்னை உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றான், கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த செயல்பாட்டிலே தூய்மை இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் ஒருபோதும் இதனை ஒப்புக்கொள்ள மாட்டான் என்ற உணர்வோடு அவைகளை செய்ய வேண்டும் என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இறுதியாக நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றேன். என்ன தெரியுமா? அதாவது நாம் செய்கின்ற எந்த ஒரு செயல்பாட்டை எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த செயல்பாட்டை அல்லாஹ் பார்க்காமல் இருப்பதில்லை. ஆனால் அந்த செயல்பாடுகளிலே தூய்மையும் இருக்கும், தூய்மைக்கு மாற்றமான தூய்மையின்மையும் இருக்கும் என்ற ஒரு நிலைமையில்தான் நிறைய செயல்பாடுகளை பார்க்கின்றோம். காலையிலிருந்து இரவு வரைக்கும் நாம் செய்கின்ற நமது செயல்பாடுகள், நமது வணக்கங்கள், நமது இபாதத்துக்கள் இந்த இரண்டு நிலைமைகளையும் கொண்டதாக இருக்கும் என்பதை நமக்கு நன்றாக தெரியும். அதனால் தான் முனாபிக்களின் தொழுகையை பற்றி அல்லாஹ் சொன்னான், அவர்கள் தொழுகைக்காக நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னதுக்கு காரணம் என்ன? பகல் நேரத்திலே செய்யப்படுகின்ற இந்த இபாதத்துகள், இந்த வணக்கங்கள் எல்லாம் இரண்டு வகையாகவும் இருக்கும், தூய்மையாகவும் இருக்கும், தூய்மை இல்லாமலும் இருக்கும் என்பதனால்தான் அல்லாஹு தஆலா வெற்றி பெற்ற கூட்டத்தார்கள் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருப்பார்கள், அதே போல நயவஞ்சகர்கள் தொழுகையிலே சோம்பேறிகளாக இருப்பார்கள் என்ற இரண்டு நிலைமைகளை அல்லாஹு தஆலா எடுத்து சொன்னான். இதே மாதிரியாக நாம் கொடுக்கின்ற சதக்காக்களாயினும் சரி, நாம் ஓதுகின்ற குர்ஆனாயினும் சரி, நாம் படிக்கின்ற மார்க்க விடயங்களாயினும் சரி, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதிலே நாம் இரண்டு பக்கத்தை காணலாம். தூய்மையான உள்ளத்தையும் காணலாம், தூய்மை இல்லாத உள்ளத்தையும் காணலாம். ஆனால் ஒரே ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது, அந்த இடத்திலே தூய்மை இல்லாத உள்ளங்களை காணவே முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தை தான் அல்லாஹு தஆலா அடிவானத்துக்கு இறங்குவதற்கு பொருத்தமான ஒரு நேரமாக தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அது என்ன நேரம் தெரியுமா? தஹஜ்ஜுதுடைய நேரம். தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே ஒருவன் தூக்கத்தை துறந்து தொழுகைக்காக எழுந்து உது செய்து கொண்டு அவன் கிபிலாவை முன்னோக்கி தொழ ஆரம்பிப்பானாயிருந்தால் அவனுடைய உள்ளத்திலே தூய்மை தவிர வேறு எதுவும் இல்லை. காரணம் என்ன? அவனை எலும்பு என்று யாரும் அதட்டினது கிடையாது. இதோ பாருங்கள், தொழுகையுடைய நேரத்திலே பாதையிலே தொழாமல் யாராவது நின்றா தொழுகைக்கு போ, தொழுகைக்கு போ என்று துரத்துவதற்கு நாலு பேர் இருக்கின்றார்கள், சொல்லுவதற்கு நாலு பேர் இருக்கின்றார்கள். ஏன் நீ தொழமாட்டாயா? அதான் சொல்லப்பட்டது. இதோ இக்காமத்து சொல்லப்பட்டது, நீ தொழமாட்டாயா என்று கேட்பதற்கு மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் எல்லா மக்களும் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவனை தட்டி எழுப்பி நீ தஹஜ்ஜுத் தொழவில்லையா என்று கேட்பதற்கு அங்கு யாரும் இல்லை. அதனால அவன் விரும்பித்தான் எழும்புகின்றான். தஹஜ்ஜுத் தொழக்கூடிய ஒவ்வொருவரும் அவனுடைய விருப்பத்தோடு தான் எழும்புகின்றான். எழுந்து உது செய்து கொண்டு தொழுகைக்காக வருகின்றான். தொழுகைக்காக வந்து அவன் தொழுகின்ற நேரத்திலே அவனுடைய உள்ளத்தின் நிலைமை எப்படி தெரியுமா? பகல் நேரத்திலே தொழுகின்ற தொழுகையில இருக்கின்ற உள்ளச்சத்தை விட அந்த நேரத்திலே தொழுகின்ற தொழுகையிலே அதிகமான உள்ளச்சம் இருப்பதை பார்க்கின்றோம். பகல் நேரத்திலே ருக்கூகளையும் சுஜூதுகளையும் அவன் ஓரளவுதான் செய்கின்றான். ஆனால் அந்த தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே நீண்ட ருக்கூ செய்கின்றான், நீண்ட சுஜூது செய்கின்றான். அதே போல பகல் நேரத்திலே அவன் குர்ஆனை ஓதுகின்ற நேரத்திலே கொஞ்சமாக ஓதினான். ஆனால் அந்த இரவு நேரத்திலே தொழுகின்ற அந்த தொழுகையிலே நீண்ட குர்ஆனை ஓதுகின்றான். இப்படியெல்லாம் செய்து அவன் தொழுது சுஜூதிலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டு தனக்கு தேவையானவைகளை எல்லாம் கேட்க தொடங்குகின்றானே, அப்படியான நேரத்திலே தொழுகையிலே ஈடுபடக்கூடிய ஒரு தொழுகையாளி உள்ளச்சத்தோடு இருக்கின்றான், தூய்மையான உள்ளத்தோடு இருக்கின்றான். அப்படியான அந்த தொழுகையாளிகளிலே தூய்மை இல்லாத தொழுகையாளிகளை காண முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலாவும் தனது அடியார்களை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும் என்பதற்காக அவன் தெரிவு செய்த நேரம் அந்த நேரமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே அல்லாஹ் அடிவானத்துக்கு வந்து மூன்று விதமான அழைப்புகளை விடுக்கின்றான். என்னை அழைப்பவர் உண்டா, நான் பதிலளிக்கிறேன். என்னிடம் கேட்பவர் உண்டா, நான் கொடுக்கிறேன். என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுபவர் உண்டா, அவனை நான் மன்னிக்கிறேன் என அல்லாஹு தஆலா இந்த மூன்று விதமான அழைப்புகளையும் விடுப்பதாக இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஒரு லுஹர் நேரத்திலே அல்லாஹ் வரமாட்டான், ஒரு இஷாவுடைய நேரத்திலே அவன் வரமாட்டான், ஒரு அசருடைய நேரத்திலே அவன் வரமாட்டான். இந்த நேரத்திலே வருவதற்கான காரணம், அந்த நேரத்திலே தூக்கத்தை துறந்து எழுந்து நின்று இபாதத்திலே ஈடுபடக்கூடிய ஒவ்வொருவரும், அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒவ்வொருவரும் தூய்மையான உள்ளத்தோடு கேட்கின்ற ஒரு நேரமாக, அந்த இபாதத்தை செய்கின்ற நேரமாக அந்த நேரம் இருக்கின்றது என்பது நமக்கு தெரியும். அதனால்தான் அல்லாஹு தஆலா தனது அடியார்களை அவன் நெருங்கி வர வேண்டும் என்பதற்காக தெரிவு செய்த ஒரு நேரமாக அந்த நேரம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டுமா என்றால் நாம் செய்கின்ற இபாதத்துகளை நாம் எந்த அளவுக்கு தூய்மையாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தூய்மையாக செய்ய வேண்டும். அவ்வாறு செய்கின்ற அந்த தூய்மையான இபாதத்துகளிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு இபாதத்து தான் இந்த இரவு தொழுகை. அல்லாஹு தஆலா இது பற்றி சொல்லும் போது, தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாயை யதுஊன ரப்பஹும் கௌஃபம் வ தமஅம் வமிம்மா ரஸக்நாஹும் யன்ஃபிகூன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த நல்லடியார்களை பற்றி, அந்த இரவு நேரத்திலே தொழுகையில ஈடுபடுகின்ற அந்த நல்லடியார்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவது என்ன, அவர்களுடைய விலாப்புறங்கள் எல்லாம் படுக்கையை விட்டும் அப்புறப்படுத்தப்பட்ட நிலைமையிலே அவர்கள் எழுந்து தொழுகைக்காக நிற்பார்கள். எவ்வாறு நிற்பார்கள் என்றால், அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக, அவனிடத்திலே நன்மையை ஆசை வைத்தவர்களாக அவர்கள் அந்த தொழுகையிலே ஈடுபடுவார்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்கியவைகளிலிருந்து அவனுடைய பாதையிலே தானங்கள் செய்கின்றவர்களாக, தர்மங்கள் கொடுக்கின்றவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா அத்தகைய நேரத்திலே இபாதத்திலே ஈடுபடுகின்ற அந்த நல்லடியார்களை பற்றி அல்லாஹு தஆலா இங்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். பகல் நேரத்திலே நம்முடைய வேலை வெட்டிகளை நாம் முடித்துக் கொண்டு இரவு நேரத்திலே நேரகாலத்தோடு நித்திரைக்கு சென்று விட வேண்டும். அப்படி நித்திரைக்கு சென்று அதிகாலையிலே தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே நாம் எழும்ப வேண்டும். ஆக குறைந்தது 3 ரக்காத்துகளாவது அந்த நேரத்திலே தொழுகின்ற தொழுகையாளிகளாக நாம் இருக்க வேண்டும். 3 அல்லது 5 அல்லது 7 அல்லது 9 அல்லது 11 நாம் அந்த தொழுகையை தொழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகை முடிந்ததிலிருந்து ஃபஜ்ர் தொழுகைக்கு இடையிலே 11 ரக்காத்துகள் தொழுகின்றவர்களாக இருந்தார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகையை பற்றி சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், ஆயிஷா நாயகி அறிவிக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது காட்டிய அந்த இரவு தொழுகையை நாம் அதிகமாக தொழ வேண்டும். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகல் நேரத்திலே செய்த எல்லா விதமான நன்மையான காரியங்களை விட அவர்கள் அதிகமாக விருப்பத்துக்குரிய நன்மையாக இரவு தொழுகையை தான் தெரிவு செய்தார்கள். இரவு நேரத்திலே மூன்றில் ஒரு பகுதி தொழுகையிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். சில சந்தர்ப்பங்களிலே சரி பாதி தொழுகையிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். சில சந்தர்ப்பத்திலே மூணில் இரண்டு பகுதி தொழுகையிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டான். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபியாக அந்த நபி இருக்கின்றார்கள். அவர்கள் ஃபர்து தொழுகையை தவிர வேறு எந்த சுன்னத்தான தொழுகையையும் தொழாமல் இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை தண்டித்து விட மாட்டான். ஏன்? அவர்கள் நரகத்தை விட்டு விடுவிக்கப்பட்டவர்கள், அவர்கள் சுவர்க்கத்துக்கு செல்ல தகுதியுடையவர்கள் என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். ஆனால் அவர்கள் இந்த இரவு தொழுகை இந்த அளவு சிரமம் எடுத்து தொழுவதை பார்த்த ஒரு நாள் ஆயிஷானாகி நபிகளாரை உற்று பார்க்கின்றார்கள். கால்கள் வீங்கிய நிலையை கண்டார்கள். யா ரசூலல்லாஹ், கால் வீங்குகின்ற அளவுக்கு இந்த அளவு சிரமப்பட்டு நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டுமா? நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அல்லவா என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷானாகிக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, அந்த ரப்பு என்னை அந்த அந்தஸ்துக்குரியவனாக ஆக்கி வைத்தானே, அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா என்று கேட்டார்கள். சகோதரர்களே, நாம் மறுமை நாளில் நீண்ட காலம் வாழப்போகின்றோம். இந்த உலகத்திலே சுருக்கமான வாழ்க்கை. இந்த ரப்பிக்க கல்வி செலுத்தி மிம்மா தஉதுன், உங்களது கணிப்பின்படி உள்ள 1000 வருடங்கள் அல்லாவுக்கு ஒரு நாள் ஆகும். அல்லாவுடைய கணிப்பின்படி நானோ நீங்களோ இந்த உலகத்தில் வாழுகின்ற இந்த மனித சமுதாயமோ 2 மணி நேரம், 2.5 மணி நேரம், 3 மணி நேரத்தை தவிர இந்த உலகத்தில் வாழ்வதே கிடையாது. அந்த அளவு குறுகிய காலம் வாழுகின்ற நம்முடைய வாழ்க்கையை மறுமையிலே வாழப்போவது எப்படி தெரியுமா? நிரந்தரமான வாழ்க்கை, நீண்டகால வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே நமக்கு சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்றாலும், அதிலும் விசேஷமாக ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கம் கிடைக்க வேண்டுமானால், அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ்வின் பால் நாம் அதிகமாக நெருங்குவதை கொண்டுதான் அவைகளை அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வின் பால் அதிகமாக நெருங்குவதற்காக நாம் செய்கின்ற எல்லா அமல்களை விட மிக உன்னதமான அமலாக இந்த இரவு தொழுகை இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நமது உள்ளங்களை நல்ல உள்ளங்களாக மாற்றுவதற்கு, பரிசுத்தமான உள்ளங்களாக மாற்றுவதற்கு, நோயற்ற உள்ளங்களாக மாற்றுவதற்கு சிறந்த ஒரு அமலாக இந்த இரவு தொழுகையை பார்க்கின்றோம். இதை தவிர உள்ள வேறு எந்த ஒரு நன்மையான காரியத்தை செய்தாலும் அல்லாஹ்வுக்கென்று தூய்மையாக செய்வதன் மூலமாக நமது உள்ளங்களை நல்ல உள்ளங்களாக மாற்றிக்கொள்ள முயற்சி எடுப்போமாக. வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் அத்தகைய நல்லவர்கள் கூட்டத்தில் ஆக்கிரல்வானாக. வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.